میں کچھ سوچ کے نہیں آیا ہوں. کیا سننا چاہیں گے آپ؟ کیونکہ میں
رات
کو پہنچا 12 بجے.
سورج بائجی 20:5:18 நடந்த வகுப்பு நான் எதையும் யோசித்து வரவில்லை. நான் எதை கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள்? நேற்று இரவு 12 மணிக்கு தாமதமாகத்தான் உறங்கச் சென்றேன். தூங்கவும் கூட மக்கள் விடுவதில்லை. எனவே நீங்கள் அனைவரும் என்னை எழுப்பிவிட்டிருக்கிறீர்கள். நிகழ்கால சமயம் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தினுடைய பிராக்டிஸ் அவசியம் நிறைய செய்ய வேண்டும். அதன் மீது முழுமையான கவனமும் கொடுக்க வேண்டும். அது சாட்சி பார்வை, சாட்சி திருஷ்டி.
ஆனே வாழ சமய ஓர் வர்த்தமான ஸ்திதி மகான் பனானே கேளு. ஆனே வாழ சமயமே அப்படி ஸ்திதி அச்சலடோல் ரக.
அநேக குறைவானவர்கள் தான் இதை பற்றி சிந்திக்கின்றார்கள். பிராமணர்கள் கூட இதை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. இனி வரக்கூடிய சமயத்தில் மேலும் நிக்கல் காலத்தில் இந்த சிதியினுடைய ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்வதற்காக இந்த சிதியினுடைய அவசியம் இருக்கிறது. சாட்சி பார்வை.
சுவாமி விவேகானந்த் கோ படுத்தி தி மதர் டெரேசா கோ படுத்தி தி.
தன்னை மகானாக்கிக் கொள்வதற்காக சாட்சி பாவனையின் மிகுந்த அவசியம் இருக்கிறது. நாம் அதன்படி நடப்போமா? இதற்காக நாம் அனைவருக்கும் பயிற்சியின் அவசியம் இருக்கிறது. இதை அவசியம் செய்துதான் தீர வேண்டும். ஒரு ஆத்மா இப்பொழுது என்னிடம் வந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் அவர்களை புரிந்து கொள்ள எனக்கு மிகவும் தாமதமானது. ஏனென்றால் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று விவேகானந்தருடைய படிப்பு, அன்னை தெரசாவினுடைய படிப்பு போன்ற பல இடங்களுக்கு சென்று மிகுந்த குழப்பத்தில் வந்திருந்தார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்தார்கள். ஆனாலும் குழப்பத்தோடுதான் வந்திருந்தார்கள். அவர்கள் மற்றவர்களின் விரல் காட்டத் தொடங்கினார்கள், கம்ப்ளைண்ட் செய்ய தொடங்கினார்கள். நான் இதை விரும்பவில்லை. எங்கே பிராமணர்கள் கூட கம்ப்ளைண்ட் செய்கின்றார்களோ அவர்கள் பிறரைத்தான் பார்க்கின்றார்கள்.
சக்தி கம் ஹோகி சத்திய கீ ஹார் ஹோத்தி சத்தியமே ஜெயத்தே.
எதுவரை பிறரை பார்க்கின்றார்களோ கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கம்ப்ளீட் ஆகவே முடியாது. இப்பொழுது கலியுகத்தின் பிரபாவத்தில் உண்மையில் இருக்கிறார்கள். சங்கமயுகம் கலியுகத்தின் இறுதியின் பங்காக இருக்கிறது இல்லையா? சங்கமயுக வாசிகள் வாழ்க்கை பெரும்பாலும் கலியுகத்தில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே கலியுகத்தின் பிரபாவம் அவர்களின் மீது ஏற்பட்டு விடுகிறது. சத்தியத்தின் சக்தி கூட இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு சக்தி குறைவாக இருக்கிறது. சத்தியத்தின் தோல்வி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தின் தோல்வி அசத்தியத்தின் வெற்றி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சத்தியமேவ ஜெயதே என்ற எம்பளம் கூட பாரதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் இது. ஆனால் இப்பொழுது அசத்தியதாவின் வெற்றி ஏற்பட்டு விடுகிறது, மாறிவிட்டிருக்கிறது. ஒருவேளை சத்தியத்தின் தோல்வி
சத்த கி ஹார் அசத்த கி ஜீத். அகர் ஹம் இஸ் சக்கர் மே ஜாயேங்கே.
அசத்தியத்தின் வெற்றி ஏற்பட்டு கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் சத்தியத்தின் வெற்றி ஏற்படுவது? ஒருவேளை நாம் சக்கரத்தில் சென்றோம் என்றால் நாம் புரிந்து கொள்ளலாம், நாம் இதற்காக இங்கே வரவில்லை. நாம் பாபாவிடம் வந்திருக்கின்றோம், நாம் ஆத்மாக்களிடம் வரவில்லை. ஆனால் சிந்தனை செய்கின்றனர். நாம் சகோதரன் சகோதரியிடம் வந்திருக்கிறோம் என சிந்தனை செய்து குழப்பம் அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் வந்திருப்பது பகவானிடம், ஆனால் ஆத்மாக்களை பார்த்து அவர்களது பலவீனங்களை பார்த்து புரிந்து கொள்கிறார்கள், குழப்பம் அடைந்து விடுகின்றார்கள். ஒருவேளை அவர்களை பார்த்து இவர்கள் நல்லவர்களாகி ஆகிவிட்டால், இவர்களை பார்த்து நான் கூட ஆகிவிடுவேன் என்று நினைக்கிறார்கள் என்றால் எப்படி ஆக முடியும்? ஒரு நாம் எப்படி பார்க்கின்றோமோ அப்படித்தான் நாமும் ஆக முடியும். ஒரு சகோதரர் மிகவும் வருத்தத்தோடு சொன்னார், நான் இதுவரை சத்தியத்தின் தேடலில் தான் இருக்கின்றேன், இங்கே எவரையுமே சத்திய சொரூபத்தில் நிலைத்திருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. தாங்கள் சத்திய சொரூபமாகி விடுங்கள். பலர் இப்பொழுது தனது தேடுதல் தான் பூர்த்தியாக வேண்டும் என்றால் தான் முதலில் சத்திய சொரூபமாகுங்கள். ஆனால் பிறரைத்தான் பார்க்கிறார்கள். பிறராகிவிட்டால் நானும் ஆகிவிடுவேன் என நினைக்கிறார்கள்.
भगवान हमारा साथी है, शिव बाबा हमारा साथी है.
இப்படித்தான் அனைவருடைய பார்வையும் இருக்கிறது. தானாகிவிட்டால் பிறரையும் அப்படியே சத்திய சொரூபத்தில் பார்க்கலாம் இல்லையா? ஆனால் பிறரை மட்டும் பார்க்க விரும்புகிறார்கள், தன்னை பார்ப்பதே இல்லை. ஆனால் அப்படி கூடாது. பிறரை நோக்கி நீட்ட கூடாது. சாட்சி பாவத்தில் பாருங்கள். யார் சாட்சி சிதையில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களே துணையானவரை சதா கூடவே இருப்பதாக அனுபவம் செய்வார்கள். பகவான் தமாரா சாட்சி ஸ்ரீ பாபா நம் கூட துணையாக இருக்கிறார் என்ற அனுபவம் செய்வார்கள். இந்த அனுபவம் யார் செய்வார்கள்? யார் சாட்சி பாவனையில் இருக்கிறார்கள். இது பகவான் வாக்கு, பகவானின் மகா வாக்கியம். அவரே கூறிக்கொண்டிருக்கிறார், நான் உங்களுடைய துணையாக இருக்கின்றேன். இதை ஆழமாக கவனம் கொடுத்து கேளுங்கள், மேலும் நினைவில் வையுங்கள். அவரே கூறிக்கொண்டிருக்கின்றார், நான் உங்களுடைய துணையாக இருக்கின்றேன். ஆனால் நாம் சிந்தனை செய்கின்றோம், சங்கம யுகத்தில் நாம் பகவானை துணையாக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இரண்டு விஷயங்கள் ஆகிவிட்டது. அவரே ஆஃபர் கொடுக்கின்ற, நான் கூடவே இருக்கிறேன், ஆனால் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என யோசிக்கின்றோம். நான் இது பற்றிய ஒரு கதை கூட கூற விரும்புகின்றேன். அந்த கதை சங்கமத்தின் சத்திய கதை, அதுவே மகாபாரத கதை. மகாபாரத யுத்தத்திற்கு பின்னர் யுத்தம் நடக்கும் சமயத்தில் அர்ஜுன் மேலும் பீமருக்கு ஒரு சங்கல்பம் வந்துவிட்டது. நாம் சுயமே நாயக்காக இருக்கிறோம், நாம் அந்த தீரத்தை காட்ட வேண்டும். சுயதர்சன சக்கரத்தினுடைய அபியாசம் கூட இருக்கலாம். ஒரு மகாத்மா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார், பிதாமகர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அவர்களிடம் சென்றார். பீமரின் பேரன் கடோத்கஜனின் புத்திரன், மிகவும் நல்ல வெற்றியை பிராப்தியாக அடைந்தவர்கள், யுத்தத்தின் எதிரியை எதிர்பக்கத்தை விநாசம் செய்திருந்தார்கள். இதை பார்த்து பாண்டவர்களுக்கு கர்வம் ஏற்பட்டது. நாம் நாயக்காக இருக்கிறோம், நம்முடைய தீரத்தை காட்ட வேண்டும்.
तो पांडवों में चिंता हो गई कि ये तो हमारी जीत होने लगी तो कौरवों से जा मिलेगा.
அப்போ பிதாமகர் கூறினார், எங்கே பலஹீனம் இருக்கிறதோ அங்கே நான் சென்று விடுவேன். அப்பொழுது பாண்டவர்களுக்கு கவலை ஏற்பட்டு விட்டது. கௌரவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டு விட்டால் பிதாமகர் நம்மிடம் வந்து விடுவார். எனவே அவர்கள் மகிமை பாடத் தொடங்கினார்கள், நீங்கள் தான் எங்களுடைய சத்குரு, நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என மகிமை பாடத் தொடங்கினார்கள். தாங்கள் தான் எங்களுடைய சத்குருவாக இருக்கின்றீர்கள். அப்பொழுது பிதாமகர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுப்பீர்கள்? அப்பொழுது பாண்டவர்கள் கூறினார்கள், எது வேண்டுமோ அதை கேளுங்கள், கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அப்பொழுது பிதாமகர் கூறினார், உங்களுடைய சிரத்தை குருதட்சணையாக கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், எடுத்துக் கொள்ளுங்கள், குருதட்சணை எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை, கொடுக்கப்படுகின்றது. உடனே பாண்டவர்கள் வாளை எடுத்து தலையை குருதட்சணையாக சீவி கொடுத்ததாக கூறப்படுகிறது. உடனே அவர் வரதானம் கொடுத்தார், உங்களுக்கு நீண்ட காலமாக வெற்றி ஏற்பட்டுவிடும். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம், பகவான் நம்மிடம் எதை குருதட்சணையாக கேட்கின்றார், என்ன பீஸ் கேட்கிறார்.
மகாத்மா ரூம் மகன் புருஷோனுடைய
அகங்காரம் என்ற சிரத்தை கேட்கின்றார். அனைவரிலும் தேகத்தினுடைய அகங்காரம் இருக்கிறது இல்லையா? எங்கே இந்த சிரத்தை கொடுக்க வேண்டுமோ அதை சூழமாக சிரமாக காட்டிவிட்டார்கள். மேலும் புத்தியின் அகங்காரத்தை கொடுப்பது வேண்டும். யார் இந்த அகங்காரத்தை தியாகம் செய்கின்றார்களோ அவர்கள் மகானாகி விடுகின்றார்கள். எனவே பாண்டவர்கள் அந்த காரியம் செய்த காரணத்தால் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களை மகாத்மா என்ற பெயர் கொடுத்தார். இது மகத்துவ பூர்வமாக நேரடியாக கொடுத்தார். இப்பொழுது ஆத்மாக்களை மகாபாரத பார யுத்தத்தின் நாயக்கியா யுத்தத்தில் ஒவ்வொரு சேனைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் இருந்திருந்தார். யுத்தத்தில் அவரது சுவதர்ஷ்ண சக்கரம் சுற்றி கொண்டே இருந்திருந்தது. பாண்டவர்களுக்கு கூறினார், நீங்கள் நாயக்கு கிடையாது, நான் உங்களின் கூடவே இருக்கின்றேன், எனக்கும் கூட சிரேஷ்ட ஸ்மிருதி இருக்கிறது.
लेकिन हम इस बात को स्वीकार नहीं करते, हम अकेला पाते हैं अपने को.
नाम इंद विषय से स्वीकार செய்து கொள்வதில்லை. நாம் தன்னைத்தான் பாபாவிடமிருந்து தனிப்படுத்திக் கொள்கின்றோம். பாபா கூறுகின்றார், நான் உங்கள் கூடவே இருக்கின்றேன், எனக்கும் கூட சிரேஷ்ட நினைவு குழந்தைகளின் மீது இருக்கின்றது. பாபா கூட அவ்வப்போது கூறுகின்றார், குழந்தைகள் இந்த விஷயத்தை ஸ்வீகாரம் செய்து கொள்வதே இல்லை. குழந்தைகள் பாபாவை விட மிகவும் பவர்ஃபுல் ஆகிவிட்டார்கள். பாபா சர்வசக்திவான், ஆனால் குழந்தைகள் நீங்களும் அவருடைய நினைவை விலக்கிவிட்டீர்கள் என்றால் பாபாவை விட பவர்ஃபுல் ஆகிவிட்டீர்கள். ஒருவேளை நமக்கு கொஞ்சம் ரியலைசேஷன் இருக்கிறது, பாபா தனது 1000 புஜங்கள் சகிதமாக என் கூடவே இருக்கின்றார் என்றால் என்னவாகும்? வெற்றி நம்முடையதாகிவிடும். எனவே தன்னைத்தான் பாருங்கள், நாம் எப்படி நல்ல உணர்வுகளில் கொண்டு வரலாம். மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே இந்த பிராக்டிஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சர்வசக்திவான் தனது சம்பூரண சக்திகள் சகிதமா என் கூடவே இருக்கின்றார். இதே நினைவில் கொண்டு வாருங்கள், பிராக்டிஸில் கொண்டு வாருங்கள், பின்னர் நேச்சுரலா ஃபீலிங் உருவாகிவிடும். மகாபாரத யுத்தம் ஏற்படலாம், ஆனா இந்த யுத்தம் மாயாவினுடைய யுத்தம். இந்த யுத்தம் மகாபாரத யுத்தத்தை விட குறைந்த யுத்தம் அல்ல. இதில் கூட நம்முடைய வெற்றி ஏற்பட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் நடக்கிறது. இதில் நாம் கதவை வேண்டுமானாலும் மூடிவிடலாம், குழப்பத்தை நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான மகாபாரத யுத்தத்தின் சமயத்தில் நமக்கு ஒருவேளை இந்த நினைவு இருக்கிறது, பாபா என் கூடவே இருக்கின்றார் என்றால், யாராவது அப்படிப்பட்ட சமயத்தில் பாம் குண்டு போட்டார்கள் என்றால் அதுவும் கூட வெடிக்காது. எவராது பாம் போடுவதற்கு நம் வீட்டுக்குள்ளேயே வந்து விடுகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் கூட நம்முடைய லைட் சுரூபத்தை பார்த்து சாந்தியாகி திரும்பி விடுவார்கள். இது மிக நல்ல வண்டர்புல் அனுபவமாக இருக்கும். ஏனென்றால் விநாச காலத்தில் எவருக்குமே தெரிய வராது அது எப்படி வரும், எப்படி ஆகும் என்று. இது பற்றி பாபா மிக நல்ல விஷயங்களை பல முறைகளில் கூறியிருக்கின்றார்.
தும் செலோகே தோ கேசா திகாய் தேகா, தும் நீ ஜா ரஹே ஹே லைட் ஜா ரஹி ஹே.
நீங்களும் கூட நடந்து செல்வீர்கள், எப்படி தென்படுவீர்கள், நீங்கள் லைட்டாக தென்படுவீர்கள், நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள், லைட்டும் கூட சென்று கொண்டே இருக்கிறது, இதை பார்ப்பார்கள். ஆனால் யாருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படும், யார் தன்னை மிகவும் லேசாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரிடம் பியூரிட்டியின் லைட் யோகத்தினுடைய மைட் இருக்கிறது, யாரிடம் இந்த இரண்டு லைட் மைட் இருக்கிறது, யோகத்தின் மூலம் சக்தி கிடைத்து விடுகிறது, மேலும் ஞானத்தின் மூலம் பியூரிட்டியின் மூலம் லைட் கிடைத்து விடுகின்றது. ஆனால் ஞானத்தை யூஸ் பண்ணி ஞானத்தை லைட் ஆக்கி விடுவது, ஞானத்தை யூஸ் பண்ணி விஷ்டமாக்கி விடுவது, ஞானத்தை யூஸ் பண்ணி அதை சக்தியாக்கி விட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. விஷ்டம் என்றால் விவேக சக்தி, புத்தியினுடைய சக்தி. ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்டும் நம்முடைய புத்தியில் நிரம்பிவிட வேண்டும். ஞானம் அனைவரிலும் இருக்கிறது. ஆனால் ஞானத்தை எந்த அளவு யூஸ் செய்வோமோ அந்த அளவு ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்டும் நமக்கு சக்தி கொடுக்கும். எனவே தினம் தினம் முரளியின் ஒவ்வொரு பாயிண்டையும் குறைந்ததிலும் குறைந்தது அனைவரும் அப்படிப்பட்ட 25 பாயிண்ட்கள் எழுத வேண்டும். தினம் தினம் எழுதுவது தனியாக இருக்கட்டும், ஆனால் தனியாக ஒரு நோட் எடுத்துக்கொண்டு 25 பாயிண்ட் எழுதுங்கள். அதிலும் கூட ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் இருக்க வேண்டும். இப்படி இன்றைய முரளியில் பவர்ஃபுல் பாயிண்ட் ஒரு பாயிண்ட். யாருக்கு நினைவில் இருக்கிறது கூறுங்கள். இன்றைய வாணியில் முக்கிய பாயிண்ட், பிரம்மா பாபாவை பிஸியாக ஒருபொழுதும் பார்த்ததில்லை, நினைவிருக்கிறதா? எப்பொழுதுமே லேசாக இருந்திருந்தார். எண்ணத்தினுடைய சேவை செய்யக்கூடியவர்கள் அநேகம் இருந்திருந்தார்கள், அநேக பொறுப்புகள் இருந்திருந்தது. ஒருவேளை லைட் இல்லாமல் போய்விட்டது என்றால் மின்சாரத்தினுடைய காரியம் செய்ய வைக்க வேண்டியதாக இருந்திருந்தது, கார்பெண்டர் காரியம் செய்ய வைக்க வேண்டியதாக இருந்திருந்தது, கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது, போஜனம் உருவாக்கக்கூடிய சேவை, இப்படி அநேக பொறுப்புகளில் இருந்தாலும் கூட அவர் பிஸியாக ஒருபொழுதும் தென்பட்டதில்லை. ஞானத்தின் ஒவ்வொரு கருத்துக்களையும் பிரயோகம் செய்வது இது கூட ஒரு பாயிண்டாக இருக்கிறது இல்லையா? நான் என்னுடைய அனுபவத்தை கூறுகின்றேன். இதை அநேக சமயம் வகுப்புகளில் நான் கூறியிருக்கின்றேன். இதை அநேகர் அனுபவமும் செய்திருப்பீர்கள். மனதின் அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என பாபா கூறுகின்றார். இந்த பாயிண்ட் எத்தனை நல்ல பாயிண்ட்.
अब तो नहीं है, बाबा कभी बिजी नहीं थे। ज्ञान के पॉइंट्स का प्रयोग
தந்தை முழு உலகின் சுமைகளை எடுத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றாரோ தன்னுடைய குழந்தைகளின் சுமைகளை எடுத்துக் கொள்ள மாட்டாரா? மனம் எப்பொழுது சுமையாகி விடுகிறதோ அப்படிப்பட்ட பாயிண்ட் எழுதுங்கள். மனதின் அனைத்து சுமைகளை பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள், லேசாகி விடுவீர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் நீண்ட காலமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் லேசாக முடியும். ஆனால் பாபாவுக்கு கூறிவிட்டீர்கள், அதற்கு பின்பு கூட அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் சுமை எப்படி உங்களை விட்டு போகும்? அது சுமை உங்களிடமே இருந்துவிடும். எனவே யாருக்கு சுமையை கொடுத்து விட்டீர்களோ அவர் யார், அவரை பற்றி தெரிந்திருப்பது கூட எத்தனை ஆழமான விஷயமாக இருக்கிறது. இது எத்தனை ஆழமானது, இதை பற்றி சாக்கார முரளிகளில் கூட பாபா கூறியிருக்கின்றார். எப்போது என்னை சம்பூர்ண ரூபத்தில் புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுது நீங்களும் சம்பூர்ணமாகி விடுவீர்கள், நிச்சின்தாகி விடுவீர்கள். பகவானும் எப்பொழுது அவருடைய துணையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ, அனைத்தையும் அவரிடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர் அதை சரியாக்கி விடுவார். இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் நிச்சின்தாகிவிட வேண்டும், லேசாகிவிட வேண்டும். இதற்காக சுமானத்தினுடைய அபியாசம் மிகவும் அவசியமானது, யோக யுக்தி வாழ்க்கை மிகவும் அவசியமானது. இப்படிப்பட்ட ஞானத்தின் கருத்துக்களை எழுதி அதை பற்றி சிந்தனை செய்வதால் நம்முடைய ஞானத்தினுடைய பலம் சேமிப்பாகி கொண்டே போகும். நம்மை மிகவும் லைட் ஆக்கி விட வேண்டும். மனதில் சுமை இருக்காது. மாதாக்கள் அநேகரிடம் வருவார்கள். ஒரு மாதா கூறுகின்றார், எனக்கு பெண் குழந்தை 9 வயதில் இருக்கிறது. எனக்கு அந்த குழந்தையின் கவலை மிகவும் இருக்கிறது. இந்த குழந்தையின் எதிர்காலம் என்னவாகும்? இதை கேட்டு சூரஜ் பாய்ஜிக்கு சிரிப்பு வருகிறது என்று கூறுகின்றார்.
எக் மாதா கா தோ ஐசா ஹால், உஸ்கா லட்கா 5 சால் கா, உஸ்கோ உஸ்கே பவிஷ் கி பஹுத் சிந்தா. மே மர் ஜாவுங்கி தோ மேரே பச்சே.
ஒரு மாதாவுக்கு தன்னுடைய 5 வருட பையன் இருந்திருந்தார். அந்த மாதாவுக்கு அவனுடைய எதிர்காலத்தின் கவலை மிகவும் இருந்திருந்தது. நான் இறந்து போய்விட்டால் என் மகனின் நிலை என்னவாகும்? உடனே சூரஜ் பாய்ஜி அந்த மாதாவிடம் கேட்டார், இறந்து விடுவதற்கான புரோகிராம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா? இப்பொழுதே இறந்து விடுவேன் என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டதா?
பாபா ஹமாரே சாத் ரஹதா ஹை இஸ்கோ பக்கா கர தே, யே யோக் ஹோ ஜாயேகா பவர்ஃபுல்.
அதற்கு அந்த மாதா கூறினார், அப்படி இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது என்றார். இதுதான் வியர்த்தமானதாக இருக்கிறது இல்லையா? நீங்கள் இல்லை என்றாலும் கூட உலகம் இருந்திருந்தது. ஒருவேளை நீங்கள் இல்லாமல் போய்விட்டாலும் கூட உலகம் நடக்கும் இல்லையா? எனவே வியர்த்த சிந்தனைகள் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தன்னைத்தான் முக்தி அடைய செய்வதற்காக ஞானத்தினுடைய பலம் வேண்டும். பாபா நம்மை கூடவே, நம் கூடவே இருக்கின்ற, இதை பக்கா செய்து விடுங்கள். இந்த பவர்ஃபுல் நினைவு வேண்டும், பாபா நம் கூடவே இருக்கின்ற. இதன் மூலம் பயம் முடிந்து போகும். இதன் மூலம் கவலைகள் விலகி போய்விடும். மனதினுடைய சுமை லேசாகிவிடும். நமக்கு சக்திகள் கூட அதிகரித்துக் கொண்டே போகும். சக்திகள் கூட அதிகரித்துக் கொண்டே போகும். பாபாவுடைய மகா வாக்கியங்கள் மிகவும் அழகானதாக இருக்கிறது. சாக்கார முரளியிலும் கூட நேக விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த அளவு நசாவில் இருக்கிறோம், சர்வசக்திவான் என் கூடவே இருக்கின்றார், அவருடைய சக்திகள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நசா இருக்கிறது, நம் மீது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன அனுபவம் ஏற்படும்? குளிர்ச்சியின் அனுபவம் ஏற்படும் இல்லையா? பாபா நம் கூடவே இருக்கின்றார் என்றால் என்ன அனுபவம் ஏற்படும்? எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே அனுபவம் ஏற்படும். அவர் அன்பு கடலாக இருக்கிறார் என்றால் அவரது அன்பு நிறைந்துவிடும். சாந்தி கடலாக இருக்கிறார் என்று நினைத்தீர்கள் என்றால் சாந்தி நிரம்பிவிடும். அவரது சுகக்கடலாக இருக்கிறார் என்று சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் அவரது அனைத்தும் நம் மீது வந்துவிடும். பாபா நம் கூடவே இருக்கின்றார். இரண்டாவது அத்தியாசம், பாபாவை ஆவாகன் செய்வது, பாபாவுக்கு அழைப்பு கொடுப்பது. பாபா ஆ ஜாவோ, வந்துவிடுங்கள் பாபா, கீழே வந்துவிடுங்கள். இதன் அனுபவம் கூட மிகவும் டிவைனாக தெய்வீகமானதாக இருக்கும். சாட்சி பாவ் மிகவும் ஆழமான நிலை, மிகவும் சூட்சமமான விஷயம். சிரேஷ்ட புருஷார்த்தம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் சாட்சி பாவத்தை அதிகப்படுத்துங்கள். இது மிகவும் பவர்ஃபுல் பாயிண்ட். இந்த சாட்சி பாவ் மீது மிகுந்த அட்டென்ஷன் கொடுங்கள். இது மிக முக்கியமான விஷயம். எந்த ஆத்மா சாட்சி பாவத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மாசத்தின் காரியத்தை ஒரு மணி நேரத்தில் செய்து விடுவார்கள். ஒரு நாளின் காரியத்தை இரண்டு நிமிடத்தில் கூட செய்து விடுவார்கள். யோசித்து பாருங்கள், இது எப்படி சம்பவமாகும்? எந்த காரியத்தை செய்ய முழு நாளும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இடையே விக்னங்கள் வந்து விடுகிறது, காரியம் கெட்டு போகிறது, முழு நாளும் குழப்பத்திலேயே பொழுது போய் விடுகிறது, காரியத்தில் தோல்வி ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் சாட்சி பாவத்தில் இருக்கும் போது ஜல்தியாக காரியங்கள் முடிந்து போகிறது, விக்னங்களும் ஏற்படாது, காரியமும் கெட்டு போகாது, தோல்வியும் ஏற்படாது, நமது காரியம் வெற்றியுடன் முடிந்துவிடும். சாட்சி பாவத்தில் இருக்கிறீர்கள் என்றார்.
பாபா கே சப்த உன்னி சப்தம் போல் ரூம்.
காரியம் மிக செய்வதற்கான சக்தி கூட நமக்கு அதிகரிக்கும். சங்கல்பம் வியர்த்தமாகாது. இதை விட சுத்தமமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. நான் ஒரு விஷயம் மேலும் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். எனக்கு அப்படி தோன்றுகிறது, சில நல்ல யோகிகள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சமயம் வரும், பாபாவினுடைய சப்தத்தை அதே சப்தத்தில் கூறுகின்றேன். எந்த சங்கல்பம் செய்வீர்களோ அதுவே நடக்கும். உதாரணமாக ஒரு போன் வருகிறது, சின்னஞ்சிறு விஷயம், ஒரு போன் வருகிறது. மேற்படியானவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே நீங்கள் சங்கல்பம் செய்யுங்கள், அவர் நிர்மலாகி விடுவார், சரியாகி விடுவார், உடனே சரியாகி விடுவார். சங்கல்பத்திற்கு அத்தனை மகத்துவம் இருக்கிறது. சங்கல்ப சக்தியை அந்த அளவுக்கு நாம் அதிகப்படுத்த வேண்டும். மகாதேவை யாரோ நினைவு செய்கிறார்கள் என்றால் கஷ்டமாகிவிட்டது, நினைவு செய்கிறார்கள், அது உடனே சங்கல்பம் வந்து ரிஸ்க் ஆகிறது, டச் ஆகிறது. உடனே சக்தி கொடுக்கிறீர்கள் என்றால் உடனே சரியாகி போய்விடும். விஷ்ணுவை எவராவது நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சங்கல்பம் வந்து சேருகிறது, உடனே சுவதர்ஷ்ண சக்கரத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் சரியாகி விடுவார்கள். விஷ்ணுவுக்கு அதிகமாக சுவதர்ஷ்ண சக்கரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்து சொரூபங்களின் அபியாசத்தை தான், அதை அதனுடைய சக்தியைத்தான் சுவதர்ஷ்ண சக்கரம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் அநேக காரியங்கள் நடந்துவிடும். ஆன்மீக சக்தி மூலமாக யாரெல்லாம் அப்படி செய்ய விரும்புகின்றீர்களோ இது மிகப்பெரிய சேவைக்கு ஆதாரமாகிவிடும்.
ஆத்மிக் சக்தி சேவை
எவர்கள் எல்லாம் வர்த்தத்திலிருந்து முக்தி செய்ய வேண்டும் என்றால் சாட்சி பாவனையை அதிகப்படுத்துங்கள். வியர்த்தமாக யோசிப்பதற்கான பழக்கமே கூடாது. யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறதோ, பிறரை பார்க்க கூடிய பழக்கம்தான் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் பர சிந்தனை தான் செய்வார்கள், சுப சிந்தனையே இருக்காது. பர சிந்தனை கூட தன்னுடைய குழந்தைகளை பற்றித்தான் அதிகமாக சிந்திப்பார்கள், கவலைப்படுவார்கள். பர சிந்தனைக்கு தீர்வு இதனால் கிடைத்து விடாது. சகாஸ் கொடுப்பதன் மூலம் தீர்வு கிடைத்துவிடும். சாட்சி பாவ் யோசித்து பாருங்கள். இது எத்தனை பெரிய விஷயம். இந்த சபையில் மிக குறைவான ஆத்மாக்கள் தான் இருக்கிறீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள். வரக்கூடிய சமயத்தில் இதை தன்னுடைய லட்சியமாக்கிக் கொள்ளுங்கள். விஸ்வ சேவை செய்வதற்காக அப்படி மனதின் சக்தியை சேமிப்பு செய்ய வேண்டும். எங்கே சங்கல்பம் செய்கின்றீர்களோ அங்கேயே அவர்களுக்கு சுகம் கிடைத்துவிட வேண்டும். இன்று போகும் வழியில் வீடியோ பார்த்தேன். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இடிந்து விழுந்து விட்டதாக கூறினார்கள். உடனே எனக்கு தோன்றியது, எப்படி பில்டிங் இடிந்து விழுந்தால் மக்கள் என்னவாக இருப்பார்கள்? பில்டிங்கின் இடிபாடுகளுக்கு இடையில் அமிங்கி இருப்பார்கள், இறந்து போயிருக்கவும் மாட்டார்கள், துடித்துக் கொண்டிருப்பார்கள், உயிரோடும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அழைத்துக்
கொண்டிருப்பார்கள்.
பகவானை அழைப்பார்கள், தன்னுடைய இஷ்ட தேவதைகளை அழைப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் முக்தி தாதா. இந்த சங்கல்பத்திலிருந்து வைப்ரேஷன் கொடுங்கள். உடனே தேகத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவார்கள், உடனே முக்தி கிடைத்துவிடும். இப்படிப்பட்ட சமயத்தில் அப்படிப்பட்ட சேவையினுடைய மிகுந்த அவசியம் இருக்கிறது. எனவே நாம் சாட்சி பாவத்தை தாரணை செய்ய வேண்டும். முதலில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. முதல் விஷயம், ஆத்மாக்கள் இந்த விளையாட்டில் தம் தமது பாட்டை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எவருடைய தோஷமும் கிடையாது.
दूसरी बात, सबका अपना अपना भाग्य है.
எந்தாவது விஷயம், அனைவருக்கும் அவரவருக்கென்று வாக்கியம் இருக்கிறது. வாக்கியம் என்றாலே அனைவருக்கும் அவர் அவருக்கென்று தனித்தனி கர்மங்களின் கணக்கு வழக்கு இருக்கிறது. மேலும் அனைவரும் அவர் அவரது கணக்கு வழக்கை முடித்துத்தான் தீர வேண்டும். ஒருவேளை நான் டைரக்டாக கவனம் கொடுக்கின்றேன், உங்களுக்கு பிரியமான குழந்தையாக இருக்கின்றார்கள், உங்களுக்கு மிக மிக பிரியமான குழந்தையாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கு கூட விநாச காலத்தில் கஷ்டமாகி கொண்டிருக்கிறது என்றால் நாம் அப்படிப்பட்ட பாவத்தை உருவாக்கிவிட வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு கர்மத்தின் கணக்கு வழக்கு அப்படி இருக்கிறது. இதற்காக நாம் துக்கம் அடைந்து விடுகின்றோம். ஆகா, என் குழந்தைக்கு இப்படியாகி
விட்டது. என
துக்கம் அடைந்து விடுகின்றோம் என்றால் என்னவாகும்? ஆனால் துக்கம் அடைந்தால் அந்த குழந்தையின் துக்கம் புரிந்து போகும், உங்கள் துக்கம் அதிகரித்துவிடும். பாபாவுடைய மகா வாக்கியம், நீங்கள் அப்படிப்பட்ட யோகியாக வேண்டும், தன்னுடைய விகர்மங்களையும் கூட விநாசம் செய்ய வேண்டும், பின்னர் மற்றவர்களுடைய விகாரங்களையும் கூட விநாசம் செய்ய வேண்டும், நீங்கள் அவர்களுக்கும் கூட யோகதானம் செய்ய வேண்டும், அப்பொழுது அவர்களது துக்கம் கூட தூரமாகி போகும். எனவே தினம் தினம் அப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது. நோய்கள் பயங்கரமானதாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் அப்படி அநேக நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே அநேகர் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வருகின்றார்கள். ஒருவர், ஒரு மாதா தன்னுடைய புத்திரனை, புத்தி சுவாதீனம் இல்லாத புத்திரனை அழைத்து வந்தார்.
ரோஜ்
காரணம் கேட்கின்றார்கள். இன்னொரு மாதா நல்ல புத்திசாலியான மகனை அழைத்து வந்தார். அவர் டபுள் எம்ஏ படித்தவர். அவர் மகா புத்திசாலியாக இருந்திருந்தார். ஆனால் திடீரென்று அவரது கால்கள் தளர்ந்து கொண்டே போனது, கைகள் கூட தளர்ந்து கொண்டே போனது. அவரால் நடக்கவே முடியவில்லை. எந்த டாக்டராலும் கண்டறிய முடியவில்லை. இவருக்கு புத்தி மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஏன் நடக்க முடியவில்லை? காரணம் புரிய வரவே இல்லை. காரணம் பூர்வ ஜென்மத்தின் கர்மத்தின் கணக்கு. இவருக்காக ஒரு மணி நேரம் பவர்ஃபுல் யோகா செய்ய வேண்டும். இவரது மாதாவுக்கு அப்படி இருந்திருந்தது. நான் கேட்டேன், யோகத்தில் ஈடுபட முடிகின்றதா? அவர் கூறினார், என்னால் யோகத்தில் ஈடுபடவே முடியவில்லை, யோகத்தில் அமர்கின்றேன், ஆனால் தன்னுடைய மகனை பார்த்து பார்த்து மிகுந்த துப்தி அடைந்து விட்டிருந்தார். அதனால் மகனுக்கும் வீழ்ச்சி, மாதாவுக்கும் வீழ்ச்சி, டபுள் நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவே சூரஜ்பாய்ஜி அந்த மகனிடம் கேட்டார், உங்களுக்கு யோகா வருகின்றதா?
தும்ஹாரா யோக லக்தா ஹை மேரா லக்தா ஹை யான் மே கை தினோ சே தோ தும் அப்னே லியே பவர்ஃபுல் யோக கரோ.
அதற்கு அவர் கூறினார், எனக்கு யோகா நன்றாகவே அனுபவமாகிறது, ஞானத்தில் அநேக காலம் இருக்கின்றோம். எனவே பாய்ஜி கூறுகின்றார், நீங்கள் இருவரும் தனக்காக யோகா செய்யுங்கள், பவர்ஃபுல் யோகா செய்யுங்கள், இருவரும் தம் தமக்காக யோகா செய்யுங்கள். உங்கள் அனைவருக்காகவும் ஒன்று புரிய வைக்க விரும்புகின்றேன், ஒவ்வொருவரும் தனக்காக பவர்ஃபுல் யோகா செய்யுங்கள். அப்படிப்பட்ட சமயம் வரும், ஒவ்வொருவரின் மீதும் பஞ்ச விகாரங்களுடைய, மேலும் பஞ்ச தத்துவங்களுடைய, இயற்கையின் பஞ்ச தத்துவங்களின் மீது முழுமையான போர்ஸோடு ஆக்கிரமன் யுத்தம் செய்யும். பாபா இசாரா மூலம் கூறியிருக்கின்றார், நீங்கள் பிராமணர்கள் கூட இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது எங்கும் எழுதப்பட்டிருக்கவில்லை. அனைவரின் மூளையிலிருந்து விக்கர்மங்கள் விழிப்படைந்து விட்டிருக்கிறது. விக்கர்மங்களின் பதிவுகள் ஆத்மாவில் மட்டுமல்ல மூளையிலும் கூட பதிவாகிவிட்டிருக்கிறது, ரெக்கார்டாகிவிட்டிருக்கிறது. இது அப்படிப்பட்ட சமயமாக இருக்கிறது. இதை மிக குறைவானவர்கள் தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவில் மட்டுமல்ல, ஆத்மாவின் ஆதாரத்தினால் சரீரம் உருவாகிறது இல்லையா? கூடுங்கள் அனைவரும். சரீரத்தின் படைப்பு ஆத்மாவின் ஸ்திதியின் அனுசாரமாக வைப்ரேஷன் உருவாகின்றது. எது ஆத்மாவில் ஏற்படுகிறதோ அது முழு சரீரத்திலும் கூட, மேலும் பிரெயினிலும் கூட பிரிண்ட் ஆகி விடுகின்றது. அனைத்து விக்கர்மங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பமாகி விடுகின்றது. ஒரு சிலருக்கு விக்கர்மங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பமாகிவிட்டது, ஒரு சிலருக்கு ஆரம்பமாகும். யார் நிறைய விக்கர்மங்களை விநாசம் செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிகவும் ஆக்டிவாக இருப்பார்கள், லைட்டாக இருப்பார்கள். சத்திகம் திரேத்தாயுகத்தின் பதிவுகளும் நம்முடைய மூளையில் இருக்கிறது. துவாபர் கலியுகத்தின் பதிவுகளும் நம்முடைய பிரெயினில் இருக்கிறது.
கராத்தே தே பாபா பிராக்டிகல் மே கியோகி வே பாஞ்சோ ஸ்வரூப் பஹத் சுந்தர்.
சத்திக தேவ சம்ஸ்காரத்தை வெளிப்படைய வைக்க வேண்டுமென்றால் நான் சுமானத்தின் அபியாசம் செய்ய வேண்டும். நான் சத்திக தேவகுல மகானாத்மா. ஆழமாக சிந்தனை செய்யுங்கள், அந்த தேவ சம்ஸ்காரம் வெளிப்படைந்துவிடும். எனவேதான் பாபா அத்யஸ்த முரளியில் ஞான சரோவரில் அல்ல ஓம் சாந்தி ஓவனில் பிராக்டிக்கலா ஐந்து சுரூபங்களின் அபியாசத்தை ஆரம்பம் செய்தார். பிராக்டிக்கல்ல செய்ய வைத்தார். ஏன்னா ஐந்து சுரூபம் மிகவும் அனுபவம் செய்விக்க கூடியதாக இருக்கிறது, மிகவும் அழகான அனுபவம் செய்விக்க கூடியதாக இருக்கிறது. அதிலும் கூட ஒன்று கூறுகின்றேன், அதன் அபியாசம் செய்யுங்கள். பாபா சொல்லுகின்ற
தும் பாப் கே பஹத் சமீப் ஹோ ஔர் தும்ஹாரி சமக் ஔர் சப் ஆத்மா.
நீங்க எப்போ பரந்தாமத்தில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது பாபாவிற்கு மிகவும் சமீபத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஜொலிப்பு மற்ற ஆத்மாக்களை விட மிக அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வைப்ரேஷன் தனித்தனியாக பரவுகிறது இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியாக ஊரா இருக்கிறது, பிரபாமண்டலம் இருக்கிறது. ஒரு சிலரின் ஊரா பிரபாமண்டலம் மிக தூர தூரம் வரை போகிறது. சில ஆத்மாக்களின் அந்த ஊரா அவர் அளவுக்கு இருந்து விடுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கூட இருக்கின்றார்கள், அவர்களுடைய ஊரா பிரபாமண்டலம் வைப்ரேஷன் வெகு தூர தூரம் வரை போகிறது, பரவுகிறது. சாட்சி பாவ் இதுவே இன்று பாபாவுடைய விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆத்மாவினுடைய தனித்தனி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் அவருக்கென்று காத்திருக்கிறது. இது யாருடைய தோஷம் கிடையாது, இங்கு யார் மீதும் எந்த தோஷமும் கிடையாது. இது மிக பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆத்மாக்களுக்கும் அவர்களின் மீது தோஷம் கிடையாது. பலர் இந்த கேள்வி கேட்கின்றார்கள், பிராத்தல் மாலைக்கு கூட தோஷம் இல்லையா, பாவிகளுக்கு கூட தோஷம் இல்லையா? அதற்கு பாய்ஜி சொல்லுகின்றார், அது கலியுகத்தின் பிரபாவம் அவர்களின் மீது இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அது வேற பாவனை. மூன்றாவது விஷயம், எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவே சத்தியம், அதுவே நடக்க வேண்டும். இது மிக ஆழமான விஷயம். இந்த திருஷ்டியோடு விளையாட்டை பாருங்கள். இப்பொழுது சிறிய விஷயம், பிரம்மா பாபாவினுடைய அனுபவத்தை கேளுங்கள். இதை மிக கொஞ்ச பேர் தான் தெரிந்திருப்பார்கள். தெரிந்தவர்கள் கூட இதை கூற மாட்டார்கள். பாபா சாந்தியாக அமர்ந்து யோசித்தார். சத்தியம் கூட நம்முடையதாகிவிடும். சத்தியத்தில் கூட ஒரு நாள் இருக்கும், மறுநாள் இருக்கும், மாதங்கள் இருக்கும், வருடங்கள் கூட இருக்கும், யுகம் கூட இருக்கும். அப்படிப்பட்ட யுகத்திற்கு செல்ல வேண்டும்.
Nothing new, वही होगा जो कल पहले हुआ था.
எதுவும் நடப்பதற்கு முன்பே நத்திங் நியூ, எதுவுமே புதியது அல்ல. எது கல்பத்திற்கு முன்பு நடந்ததோ நடந்திருந்ததோ அதுவே நடக்கும். பாபா நல்ல ஃபீலிங் தனக்கு தானே கொடுத்துக் கொள்வார், நமக்கும் கொடுப்பார். பாபா மகா விநாசத்தை எத்தனை முறை பார்த்திருப்பார். பொருங்க, கணக்கற்ற முறை, கணக்கற்ற முறையை யாராவது கணக்கிட முடியுமா? எனவேதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இந்த தங்கம் கிடைத்திருக்கிறது, இது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தங்கம். தங்கம் அவிநாசி, தங்கம் விநாசமாகி விடுவது கிடையாது.
இன்கோ சுக் தேனா ஹே முஜே பஹத் கந்தகி ஹோ கே இன்கே சோனே கே மஹல் பி கதம் ஹோ கே யே மிட்டி கே மகானோ கோ மேரா மேரா கர் ரஹே ஹேன்.
தங்கத்தை உருக்க வேண்டும், அது முதலிலிருந்து அழிவற்றதாக இருக்கிறது. பாபா கூட கணக்கற்ற முறை கல்ப கல்பமாக ஆயிரக்கணக்கான முறை இந்த மகா விநாச காட்சியை பார்த்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு எப்படி தோன்றும்? இப்பொழுதும் கூட பார்க்கிறார் என்றால் அவருக்கு எப்படி தோன்றும்? எதுவுமே தோன்றாது. விநாசம் நடக்கத்தான் வேண்டியது இருக்கிறது. குழந்தைகளின் லாபத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றார். மிகவும் இவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். மிகவும் அழுக்காகி கொண்டிருக்கிறார்கள். தங்க மாளிகைகள் கூட அழிந்து போய்விடும். ஆனால் இவர்கள் அனைத்தையும் என்னுடையது என்னுடையது என கூறிக்கொண்டு மண்ணாலான கட்டிடங்களை கூட என்னுடையது என கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கட்டிடங்கள் கூட அழிந்து போய்விடும். நாம கூட ஆயிரக்கணக்கான முறை விநாச காட்சியை பார்த்திருக்கின்றோம். நாம் இந்த ஸ்மிருதியை வெளிப்படைய வைக்க வேண்டும். இதற்காக காட்சி வாவ் வேண்டும். பாபா அசரீரியாக இருக்கின்றார், நிராசாரியாக
இருக்கின்றார்.
நாம் அனைவரும் கூட அதே போலத்தான் இருக்கின்றோம். நாம் வாபஸ் வீடு செல்ல வேண்டும். ராமா வாபஸ் வீடு செல்லத்தான் வேண்டும். ராமா கூட கல்யாணக்காரி டிராமாவாக இருக்கிறது. சமயம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட சமயம் வந்துவிட்டது. அசரீரி மக்கள் சரீரத்தை விட்டுவிட்டு வாபஸ் போக வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டது. சூரியன் உதித்துவிட்டது. நாம் விழித்தெழ வேண்டும். இந்த திருஷ்டியோடு விளையாட்டை பார்க்க வேண்டும். இதுதான் சாட்சி. மேலும் ஒரு விஷயத்தினுடைய அட்டென்ஷன் கொடுக்க விரும்புகின்றேன், அழுத்தம் கொடுக்க விரும்புகின்றேன். எது கடந்து முடிந்து போய்விட்டதோ அந்த விஷயத்தை நினைவிலிருந்து முக்தி கொடுத்து விடுங்கள். ஆனா இது அநேகருக்கு நடப்பதே இல்லை. உதாரணமா ஒரு மாதாவிற்கு தன்னுடைய முதிய பருவத்தில் இப்பொழுது இருக்கின்றார். நாற்பது வருடங்களுக்கு முன்பு அந்த மாதாவிற்கு தன்னுடைய இளைஞன் மகனினுடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமயம் அவர் சகித்துக் கொண்டார். ஆனால் உள்ளுக்குள் அதனுடைய துக்கத்தினுடைய பதிவு பதிவாகிவிட்டது. அதன் விளைவாக நோயாளியாகிவிட்டார். இதுவரை கூட அப்படியேதான் இருக்கின்றார். அவர் மகனை மறந்து போயிருக்கலாம், ஆனால் அதனுடைய எஃபெக்ட் ஆழமாக பதிவாகிவிட்டது. இது போலத்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏதாவது துச்சம்பவம் நடந்து விடுகின்றது என்றால் அதனுடைய எஃபெக்ட் மூளையின் மீது ஆழமாக பொதிவு ஏற்பட்டு விடுகின்றது. அதன் பாதிப்பில் தான் ஒவ்வொரு மனிதனும் இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கடந்த கால பதிவுகளிலிருந்து தன்னைத்தான் விலக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் இம்ப்ரெஷன் ஏற்பட்டு மூளையில் அதனுடைய எஃபெக்ட் ஆகி விதவிதமான நோய்கள் வருகின்றது. இதற்கான லட்சியம் வைக்க வேண்டும். கடந்த கால பிரபாவத்திலிருந்து தனக்குத்தானே முக்தி கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இக்கல் காலத்தின் ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடிவதில்லை. மூளையில் ஆழமான டிப்ரெஷன் ஏற்பட்டு பிரஷர் அதிகம் ஏறிவிடுகிறது என்றால் அவருக்கு நோய்கள் மிக மிக வர ஆரம்பிக்கிறது. ஹை பிபி, லோ பிபி என வந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் கடந்த கால பதிவுகளை விலக்கிவிட வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக பாபா மேரா சாத்தி ஹே, பாபா என் கூடவே இருக்கின்றார்.
சப் குச் மனுஷ்ய லேதா ஹே லேகின் பார் பார் கோய் இன்சல்ட் கர்த்தா ஹோ தோ முஷ்கில் ஹோ ஜாதா ஹே. உன்கோ பி க்ஷமா கர்கே அப்னே பிரெயின் கோ
கடந்த கால பதிவுகளை டிப்ரெஷன்ஸை விலக்கிவிட வேண்டும். இந்த மாதிரி சுத்தமான உணர்வுகளை தனக்குத்தானே கொடுக்க வேண்டும். கடந்த காலத்தில் ஏதாவது மனிதர் இன்சல்ட் செய்திருப்பார், தீய விவகாரம் செய்திருப்பார், மீண்டும் மீண்டும் இப்பொழுதும் கூட இன்சல்ட் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் கஷ்டமாகி போகிறது. ஆனால் நாம் அவரையும் கூட மன்னிப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய பிரெயினை சாந்தியாக்கி விட வேண்டும். பாபா என் கூடவே இருக்கின்றார். சாட்சியாகவும் இருக்க வேண்டும், சாட்சியை கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும். பாபா என் கூட இருக்கின்றார். சிறப்பின் மீது சத்திர சாயாவாக இருக்கின்றார், குடைநிழலாக இருக்கின்றார். பாபாவை ஆவாகன் கூட செய்ய வேண்டும்.
குண பர் விசேஷ டென்ஷன் ஜெசே ஹம்னே லே லியா சந்துஷ்டா தீன் மாஸ் முஜே சந்துஷ்ட மணி பன்கர்.
எனவே எப்படியெல்லாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிய வர வேண்டும் இல்லையா? எதுவெல்லாம் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதும் புரிய வேண்டும் இல்லையா? நான் மேலும் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் கூற விடுகின்றேன். நீங்கள் தனக்குத்தான் பிளான் உருவாக்க வேண்டும். அந்த பிளான் முழு வாழ்க்கைக்காக அல்ல. பிளான் கூட மூன்று பாயிண்ட் மூன்று மாதத்திற்காக உருவாக்க வேண்டும். இதற்கு முதலில் ஏதாவது ஒரு குணத்தின் மீது
விசேஷ அட்டன்ஷன் கொடுக்க வேண்டும். உதாரணமாக திருப்தி, சந்துஷ்டத்தான். 3 மாதம் வரை நான் திருப்தியாகவே
இருப்பேன்.
மூன்று மாதம் வரை அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு குணத்தின் மீது விசேஷமான கவனம் கொடுங்கள். பின்னர் 3 மாதங்களுக்கு சரளத்தாவை எடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் 3 மாதங்களுக்கு நியாரா ஒரு பியாரா விடுபட்டு இருப்பேன், மேலும் அன்பாகவும் இருப்பேன். பின்னர் 3 மாதங்களுக்கு நான் குரோத முக்தியாக இருப்பேன். பின்னர் யாக விருத்தியை எனக்குள் கொண்டு வருவேன் 3 மாதங்களுக்கு. பின்னர் 3 மாதங்களுக்கு பியூரிட்டி. இது போன்ற குணதாரணைகள் நமக்குள் ஏற்பட்டு விட வேண்டும். நான் எனது என்பதை தியாகம் செய்ய வேண்டும். 3 மாதங்களுக்கு இந்த மாதிரி தாரணை ஒரு எடுத்துக் கொள்ளுங்கள். 2வது பாயிண்ட், உமா 3 பாயிண்ட். 3 மாதங்களுக்கு அப்படின்னா முதலில் குணதாரணை, 2வது பாயிண்ட் உமா. ஏதாவது 2-3 ஏதாவது சுமானத்தினுடைய அபியாசம் செய்யுங்கள். 3வது யோக அபியாசம். மேலும் சாரமாக இதையும் கூறுகின்றேன், 4 மணி நேரமாக யோகா செய்யாமல் எவருமே மாயாஜி ஆகிவிட முடியாது. இதன் மீது அனைவரும் அட்டன்ஷன் கொடுங்கள். நல்ல நல்ல புருஷார்த்திகள் அமர்ந்திருக்கிறீர்கள். மாயாவை வெற்றி கொள்ள அவசியம் 4 மணி நேரம் யோகா தினம் தினம் அவசியம் செய்ய வேண்டும். அனைவரும் வரக்கூடிய சமயத்தில் சமயத்திற்காக தன்னைத்தான் தயார் செய்யுங்கள். நான் விநாசத்திற்கான தயாரிப்பை கூற வரவில்லை. அதை பின்னால் செய்து கொள்ளலாம். இப்பொழுது உலகத்திற்கு கொடுப்பதற்காக தன்னைத்தான் தயார் செய்யுங்கள். இமா பகனே, சகோதரிகளுக்கு நான் கூறுகின்றேன், நீங்கள் தமது சென்டரை லைட் ஹவுஸ் ஆக்கிக் கொள்ளுங்கள். மாதாக்களுக்கு கூறுகின்றேன், தன்னுடைய வீட்டை கோயிலாக்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைவருக்கும் கூறுகின்றேன், நடந்தாலும் சுற்றினாலும் தனது வாழ்க்கையை தீர்த்தமாக்கிக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் ஆத்மாக்கள் எடுத்துக்கொள்ள வருவார்கள். அவர்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது. மேலும் விநாச சமயத்தில் அவர்களுக்கு சாந்தியினுடைய சக்தியினுடைய வைப்ரேஷன்ஸ் தான் தேவை. அதை கொடுப்பதற்காக தன்னைத்தான் தயார் செய்து கொள்ளுங்கள். அச்சா ஓம் சாந்தி.